பேராசிரியர் வையாவல் பிள்ளை அவர்கள், அவர் பட்ட முன்படிப்பு படிக்கும் பொழுதே இலக்கிய நூல்களை ஏட்டு பிரதிகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு ஏற்பட்டது. அதனுடைய விளைவாக சீவை தாமோதரம் பிள்ளையின் கலித்தொகை பதிப்பை அந்த நூலினுடைய ஏட்டு பிரதிகளோடு ஒப்பிட்டு படித்தார். சுருங்க சொன்னால், இளமை காலத்தில் அவரிடம் முளைவிட்டிருந்த திறமைகள் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஒரு நிலையில் வளர்ந்து பயன் தந்தது எனலாம். ஆய்வு நோக்கிலும் பதிப்பு நோக்கிலும் பிற அறிஞர்களுடன் தாம் மாறுபடும் கருத்துக்களை ஒரு வெளிப்படையாக வெளிப்படுத்தக்கூடிய வழக்கமுடையவர் வையாவல் பிள்ளை. உவே சாமிநாதையர் பதிப்பில் உள்ள குறைகளை கூட சுட்டிக்காட்டும் ஆய்வு திண்மை பெற்றவராக விளங்கினார். இவ்வாறு சொல்வதனால் அவருக்கு சாமிநாதையர் மீது உள்ள அபிமானம் குறைவானது என்று பொருள் அல்ல. அவரை பற்றிய பேராசிரியர் ஒரு அவருடைய நூலில் எழுதுகிறார், ஐயர் அவர்கள் முயற்சி எடுத்து தொகுத்து வைக்காமல் போனால் நமது பழந்தமிழ் கருவூலங்கள் பலவற்றை நாம் இழந்து போக நேரிட்டிருக்கும். நமது நல்வினை பயனாகத்தான் ஐயர் அவர்கள் தோன்றினார்கள். தமிழ் இலக்கிய சரிதத்தின் காலப்பகுப்பில் ஐயர் அவர்கள் தொண்டு புரிந்து வந்த ஒரு ஏறத்தாழ 50 ஆண்டுகளையும் சாமிநாதையர் காலம் என்றுதான் பிற்காலத்தில் வரும் தமிழ் சரித ஆசிரியர்கள் கூறுவார்கள் என்கிறார். அவரை பற்றி மனதில் எண்ணும் போதே நம்முடைய பேராசிரியருக்கு நெகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஒரு நூலில் கூறுகிறார், அவரை வர்ணிக்கிறார். உவே சாமிநாதையர் அவர்களுடைய உருவத்தை அப்படியே ஒரு வர்ணனையாக தருகிறார். அவர் கூறுகிறார், தமிழ் காதல் நிரம்பி அமைந்த திருமேனி, ஏட்டு சுவடிகள் இருக்கும் இடங்களெல்லாம் ஓடியோடி சென்ற திருவடிகள். ஏட்டுச்சுவடிகள் பெற்று ஆனந்தாதியத்தால் விதிர் விதிர்க்கும் திருக்கரங்கள் தமிழின் பெருமையையும் தமிழின் தொன்மையையும் நினைத்த மாத்திரத்தில் உள்ளத்தே ஓங்கி வருகின்ற உவகையா ஓங்கியமைந்த திருப்புயங்கள் தமிழ் ஒளியும் தமிழ் அறிவும் ஒருங்கு விளங்குகின்ற திருநயனங்கள். தமிழ் தொண்டு என்னும் தவத்துறையிலே நெடுங்காலம் ஒழுகி முதிர்ந்த திருக்கோலம் இவைதாம் நம் கண்ணுக்கு விருந்தாய் அமைந்து நிற்கின்றன என்று பேராசிரியர் கூறும்பொழுது அந்த உவே சாமிநாதையர் மீது அவர் கொண்டிருந்த அந்த பக்தி, அவர் மீது கொண்டிருந்த அன்பு எல்லாம் அப்படியே இதை விட அவர் இன்னும் அதிகமாக விளக்க முடியாது என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவருடைய உணர்வெல்லாம் நிரம்பியவர் உவே சாமிநாதையர். இருந்தாலும் கூட சில ஆய்வு என்று வரும்பொழுது சில இடங்களை தவறு என்று தாம் நினைக்கக்கூடிய இடங்களை சுட்டிக்காட்டவே அவர் ஒரு நாளும் அவர் தயங்கியதில்லை. அவருடைய பல நிகழ்ச்சிகளிலே அவர் தலைமை உரையாற்றியிருக்கிறார்கள். பேராசிரியருடைய முன்னுரைகளை பற்றி ஏற்கனவே சொன்னேன், அவருடைய தலைமை உரைகளும் அந்த தனிச்சிறப்பு வாய்ந்தவை. அதாவது முன்னுரையாக இருந்தாலும் சரி, தலைமை உரையாக இருந்தாலும் சரி, எழுத்துறையாக இருந்தாலும் சரி, எந்த உரையாக இருந்தாலும் அதில் தனி கவனம் செலுத்தி இந்த இடத்திலே இந்த உரை பொருத்தமாக இருக்க வேண்டும் என்று யோசித்து எழுதுவார். சைவ சித்தாந்த மகா சமாஜத்தினுடைய 40வது ஆண்டு விழா நடக்கிறது. அந்த விழாவிலே அவர் தலைமை உரையாற்றுகிறார். சைவ சமாஜம் தோண்டி வளர்ந்த வரலாறு, தமக்கும் சமாஜத்திற்கும் உரிய தொடர்புகள், கழகமாற்றிய பணிகள், எதிர்காலத்தில் ஆற்ற வேண்டிய பணிகள் முதலியவை பற்றி விளக்குகிறார். ஒரு புறநானூற்று விழாவிலே தலைமை தாங்கிய போது புறநானூற்றின் அருமை பெருமைகளை மிக அழகாக எடுத்திருக்கிறார். அதே போல லட்சுமணபுரியிலும் நாகபுரியிலும் நடந்த அகில இந்திய கீழை கலைஞர் மாநாடு, அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு ரிசர்ச் இன் ரெவீடியன் லாங்குவேஜஸ் என்ற ஆங்கில பேருரையை நிகழ்த்தினார். அந்த உரையிலே திராவிட மொழிகளில் மேற்கொள்ள வேண்டிய ஆய்வு பணிகளை மிக மிக விரிவாக எடுத்துரைக்கிறார். அந்த உரை பின்னர் திராவிட மொழிகளில் ஆராய்ச்சி என்ற பெயரில் வெளிவந்தது. அந்த நூலில் தமிழ் ஆய்வில் உள்ளடங்கும் ஆய்வு பணிகள் ஒரு பெரிய அட்டவணையாக வெளிவந்தன. ஒரு தலைமுறை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கு இந்த உரைகள் எடுத்துக்காட்டாக சான்றாக அமைகின்றன. இவ்வாறு ஒரு ஆய்வுலகத்திலேயே ஒரு இருக்கக்கூடிய பேராசிரியருடைய மனதிலே ஒரு ஒரு நெகிழ்ந்த ஒரு இலக்கிய ஒரு மனதும் இருந்திருக்கிறது. அந்த உணர்வு அவரை ஒரு இலக்கிய படைப்புகளை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தை ஊட்டியிருக்கிறது.